بسم الله الرحمن الرحيم.
அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக தொழக்கூடாத இடங்கள். இது மிக முக்கியமானது. தொழுகையுடைய முக்கியத்துவம் நாம் அறிந்து கொண்டோம். தொழுகையுடைய நேரங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம். தொழக்கூடாத நேரங்களை அறிந்து கொண்டோம். தொழக்கூடாத இடங்கள், தொழக்கூடாத இடங்கள் என்ன என்பதை கட்டாயமாக நாங்கள் அறிந்து வைக்கோம். இது வந்து மிக முக்கியமான ஒரு பிரச்சனை நம்ம சமுதாயத்தில். வந்து இன்றைக்கு இந்த தொழக்கூடாத இடங்கள், இஸ்லாம் எங்கே தொழக்கூடாது என்று சொல்லி இருக்கின்றதோ அந்த இடத்திலே பள்ளிவாசலை அமைத்து அந்த இடத்திலே தொழக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை வந்து என்ன செய்கிறார்கள் நமது முஸ்லீம் சமுதாயத்தில் நிறைய செய்து வைத்திருப்பதை நாங்கள் பார்க்குறோம். அதாவது வந்து இஸ்லாம் தொழக்கூடாத இடங்கள் என்று சொல்லும்போது மிக முக்கியமாக என்ன சொல்லுதோ, கபுரஸ்தான், அதாவது மையவாடி, மையங்கள், கபுர்கள், இந்த அடக்கப்படக்கூடிய இடம், அடக்கஸ்தலத்தில் வந்து என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுகின்றது. அடக்கஸ்தலம் என்று சொன்னால் நம்மளோட சிந்தனை டக்குன்னு என்ன வரும், பொது மையவாடின்னு வரும். நம்ம சிந்தனை அப்படித்தான் வரும். பொது மையவாடி, ஒரு 100-150 பேர், 200 பேர் பண்மையில் உள்ளதான் அங்கே அடக்கசலம். நிறைய பேர் அடக்க செய்யப்பட்டதான் சொல்லி நினைக்கிறோம். நம்ம நிறைய பேர் நண்பர்களே, ஒருத்தர் அடக்கப்பட்டிருந்தாலும், ஒரு அவுளியா என்று சொல்றாங்க இல்லையா, அன்னைக்கு இந்த அவுளியான்ற பேரில் உள்ள ஒருத்தர் அடக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த இடத்துல பள்ளிவாசல் கட்டப்பட்டிருந்தால் அதுவும் அடக்கஸ்தலம் தான், எந்த சந்தேகமும் கிடையாது. அதுவும் அடக்கஸ்தலம் தான், அதன் மீது பள்ளிவாசல் கட்டப்பட்டிருந்தால், அந்த பள்ளிவாசலுக்குள் அடக்கஸ்தலம் இருந்தால் அங்கே வந்து தொழ முடியாது. இது வந்து நாங்களாக சொல்லவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லிவிட்டு சென்ற செய்தி என்பதை நாங்கள் நினைக்கணும். இந்த விஷயம் வரும்போது ஹதீஸ் நான் சொல்லிட்டு அப்புறம் வரேன். என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூ சாயித் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட செய்தி சொல்றாங்க, வந்து கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் அர்து குல்லுஹா மஸ்ஜிதுன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த பூமி வந்து அனைத்தும் எனக்கு என்ன செய்யப்பட்டது, பள்ளியாக ஆக்கத்தரப்பட்டது. பள்ளின்னு சொன்னா எந்த இடத்துலயும் தொழுதுக்கலாம், எந்த இடத்துலையும் பொதுவாக தொழலாம்னு சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க ரெண்டு இடங்களை தவிர என்ன, இல்லல் மக்பரத வல் ஹம்மாம், என்ன அடக்கஸ்தலத்திலையும், அதே நேரம் ஹம்மாம், கழிவறை, இந்த மாதிரி பாத்ரூம்னு சொல்லணும், டாய்லெட் பாத்ரூம்னு சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வந்து தொழக்கூடாது. இதையும் இந்த அடக்கஸ்தலத்தையும் தவிர மற்ற எல்லா இடத்தையும் தொழலாம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் இப்படி சொல்றாங்க. ஆனால் இன்னும் சில சில இடங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகங்கள் கட்டக்கூடிய இடம், அதெல்லாம் பின்னால் பார்ப்போம். நம்ம இன்ஷாஅல்லாஹ் ஆளுக்கள் இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் தொழக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக என்ன சொல்றாங்க, திருமதியில் 317 இலக்கத்திலையும், அபூதாவுதுல 492 இலக்கத்திலையும், இப்னு மாஜால 745 இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்ட சரியான ஹதீஸில் வந்து அடக்கஸ்தலத்தில் தொழக்கூடாது, கழிவறையில் வந்து தொழக்கூடாது என்று மிக தெளிவாக ரசூலா சொல்லிட்டாங்க. அப்போ சொன்ன ரசூலுல்லா இப்படி தெளிவாக சொல்லியிருக்க, எப்படி நாங்கள் வந்து அடக்கஸ்தலம் என்று சொன்னால் நிறைய மையத்துக்கு இடம், நிறைய அடக்கஸ்தலம், நிறைய ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்படுறதுலாம் தொழக்கூடாது, நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. அது நிறைய அடக்கினாலும் சரி, கொஞ்சம் ஒருத்தர் அடக்கினாலும் சரி, ரெண்டு பேர் அடக்கிருந்தாலும் சரி, நாலு பேர் அடக்கிருந்தாலும் சரி, அடக்கம் செய்யப்பட்டிடமா இருந்தால் அங்கே வந்து தொழ முடியாது என்பது வந்து இஸ்லாத்தினுடைய மிக தெளிவான வழிகாட்டல் என்பதை நாங்கள் வழங்கணும். அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இப்போ இந்த செய்தியை நம்ம இப்படி சொல்லும் பொழுது உடனே என்ன செய்வாங்க, எட்டுதை போடுவாங்க, என்ன நீங்க என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க, இன்னைக்கு நாங்கள் மஸ்ஜித் நபியில போய் தோறும், மஸ்ஜித் நபியில என்ன அது அடக்கசலம் அங்கே வந்து அடக்கப்பட்டதா இல்லையா, அங்கே அந்த பள்ளியில் வந்து அடக்கசலம் இதா இல்லையா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்டிருக்காங்க, அடக்கப்பட்டிருக்காங்க, உமர் அலி எல்லாம் அடக்கப்பட்டிருக்காங்க, ஒன்றில் மூணு இதுங்க, அப்போ அடக்கசலமா இல்லையா, அப்போ அதுலேயும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, ஒரு வாதத்தை எடுத்து வைப்பாங்க. அன்புக்கு பெருமைக்குரிய சகோதரர்கள் எல்லாம், இந்த வாதம் வந்து ஒரு அர்த்தமற்ற வாதம். எப்படி அர்த்தமற்ற வாதம் சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும், அதாவது அடக்கஸ்தலம் இருக்கக்கூடிய இடத்துல பள்ளி வாசல் கட்டவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மஸ்ஜித் நபியை கட்டும்போது பாருங்க, அங்கேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு முன்மாதிரியை காட்டாங்க. அந்த இடத்துல வந்து அந்த இடத்த வந்து தெரிவு செய்யற நேரம் வந்து தன்னுடைய ஒட்டகம் வந்த இடத்த வந்து சொல்றாங்க, வந்து எல்லா சஹாபாக்கள் கூப்பிடுறாங்க, இங்க வாங்க இங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. வந்த நேரத்தில் வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வந்து ஒட்டகத்தை விட்டுருங்க, இதுஹா ஃபைனஹா மஅமூர், அது வந்து ஏவப்பட்டது, அது எந்த இடத்துல நிற்குதோ அந்த இடத்துல நான் ரெண்டு பேரும் சொல்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய ஒட்டகம் போய் நிற்குது, நின்ற இடம் வந்து என்ன, அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சொந்தக்காரங்களுக்கு சொந்தமான ஒரு இடம். அந்த இடத்துல நின்றோடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கறாங்க, இது யாருக்கு இடம்னு சொல்லி கேட்டா, சஹல் சுஹைல் என்று சொல்லி ரெண்டு அநாதை பிள்ளைகள், சஹல் சுஹைல் என்று ரெண்டு அநாதை பிள்ளைகள் சொந்தமான இடமா தான் அது இருந்துச்சு. அப்போ அந்த அவங்களுக்குரிய அந்த காசையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. வானம் அந்த குடும்பம் வானான்னு சொல்லுது, இல்லை இல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காலிருந்து கொண்டு வந்த பணம் மிகுது, அந்த பணத்தை வந்து கொடுத்துட்டு தான் அந்த இடத்த எடுக்கிறாங்க. எடுத்து அதாவது பள்ளிவாசலில் போய்த்து இவங்க அமைச்சிக்கல, தன்னுடைய சொந்த இடத்துல பள்ளிவாசல் அமைக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எடுத்துட்டு கேட்குறாங்க, இங்கே வந்து மையங்கள் ஏதாவது இதுக்கு முன்னாடி ஜனாசாக்கள் அடக்கப்பட்டுச்சான்னு கேட்குறாங்க. அப்போ கேட்டால் சிலர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்தில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்த வந்து துப்புரவு செய்கிறாங்க. துப்புரவு செஞ்சு அங்கே பழைய எச்சம் சொச்சங்கள் ஏதாவது அடக்கம் செய்யப்பட்ட அந்த இதுகள் எலும்புகள் அதில் இருந்து அதெல்லாம் வெளியேற்றுறாங்க. வெளியேற்றி ஃபுல்லாக சுத்தம் செஞ்சுட்டு தான் என்ன செய்யறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல் கட்டுறாங்க. அப்ப என்ன வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு மேல வந்து பள்ளிவாசல் கட்டலன்னு அந்த பள்ளிவாசல் கட்டும் போதே அழகான ஒரு தெளிவை வந்து அழகான ஒரு வழிமுறை வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இன்றைய கட்டப்பட்ட பள்ளிவாசல் எப்படி பள்ளிவாசல் கட்டுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த அவுளியாவுடைய கபரை வச்சுதான் பள்ளிவாசல் கட்டுறாங்க. அப்படித்தான் கட்டிடுறாங்க. இப்ப 100 வருஷம் 50 வருஷம் கட்டப்பட்ட பள்ளியெல்லாம் பெரும்பான்மையான பள்ளிகள் எப்படின்னு சொன்னா அந்த கபர் வழிபாடு இருக்கக்கூடிய அல்லது கபர் வழிபாடுகளை ஆதரிக்கக்கூடியவர்களுடைய அந்த பள்ளிவாசல் எல்லாம் பெரும்பாலும் கபரை வைத்து கட்டிடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளி வந்து கபரை வைத்து கட்டப்படவில்லை, கபர் இருந்த இடத்துல கட்டப்படவில்லை. அந்த இடத்துல கபர் இருந்து கபர் அதாவது கபர்கள் இருந்த அந்த அடையாளங்கள் இருந்தாங்க கூட அதையெல்லாம் முழுமையாக எடுத்து நீக்கிவிட்டு வேற இடத்துல அதெல்லாம் குறைத்து அடக்கிட்டு அடக்கம் செஞ்சுட்டு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் கட்டினாங்கன்றதான் மசீத் நபியுடைய ஆரம்பம். சரி, இப்ப ரசூலுல்லாஹி கபரு அபூபக்கர் உமர் கபரு பள்ளிக்குள்ள வந்திருக்கே என்ற கேள்விக்கு எப்படி வரேன் சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹுடைய வீடு வந்து பள்ளி வாசலுக்கும் வீட்டுக்கும் வந்து என்ன பள்ளி வாசலுக்கு வெளியே தான் வீடு இருந்துச்சு. பள்ளி வாசல் உள்ள இருக்கல, வீடு பள்ளி வாசலுக்குள்ள உள்ள இருக்கல. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிறாங்க, இங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்குள்ள மரணிக்கிறாங்க. நபிமார்களுக்குரிய ஒரு பிரத்யேகமான சட்டம் என்னன்னு சொன்னா, நபிமார்கள் எந்த இடத்துல மரணிக்கிறாங்களோ அந்த இடத்துல அடக்கம் செய்யப்படும். எந்த இடத்துல மரணிக்கிறாங்களோ அவங்க அந்த இடத்துல அடக்கம் செய்யப்படும் என்று நபிமார்களுக்குரிய பிரத்யேகமான சட்டம். அப்ப அந்த அடிப்படையில வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த இடம் ஆயிஷா ரலியல்லாஹு வீடு, அந்த வீட்டுக்குள்ள அடக்கம் செய்யப்படுறாங்க. அந்த வீடு வந்து பள்ளி வாசலா இருக்கல, பள்ளிக்கு பள்ளியோட ஒட்டினா பள்ளிக்கு வெளியே தான் இருக்குது, பள்ளிக்கு வெளியே தான் ரசூலுல்லாஹுடைய வீடு இருக்குது. அப்ப அந்த வீட்டுக்குள்ள வந்து அந்த ஆயிஷா நாயர் வீட்டுக்குள்ள மௌத்தாரா அங்க அடக்கம் செய்யப்படுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தாகும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வந்து என்ன செய்யறாங்க, அங்கே அடக்கம் செய்யப்படுறாங்க. என்ன சொன்னா ஆயிஷா நாயுடைய வீடு, ஆயிஷா நாயுடைய தந்தை அவங்க ரசூலுல்லாஹுடைய சின்ன காலத்திலிருந்தே உண்டாயிருந்தவங்க வகையில அங்கே அடக்கம் செய்யப்படுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ஃபஜ்ர் தொழுகை தொழுவிக்கும் போது குத்தப்படுகிறார்கள், கத்தியால குத்தப்பட்டு நஞ்சுட்டுப்பட்ட கத்தியால குத்தப்பட்டு அந்த குத்தப்பட்டு உடனே மௌத்தாகல, ஒரு ரெண்டு நாள் மாதிரி இருக்கிறாங்க உமர் அலிலானு. அப்படி ஈக்கும் போது தன்னுடைய மகன் அப்துல்லா இப்னு உமரை வந்து அனுப்பி வைக்கிறாங்க ஆயிஷா ரலிலானோட என்ன அனுமதி கேட்பதற்காக. எதுக்கு, நான் வந்து உயிரோடு இருக்கும் போது ரசூலுல்லாஹுடைய அபூபக்கரோட நான் முழுமையாக ஏந்திக்கிறேன், நான் மௌத்தானதுக்கு பிறகு அவங்களோட இருக்கிறதுக்கு நான் விரும்புறேன். அப்ப ஆயிஷா நாயர வீடு அது மரணிக்க அடக்கம் செய்யப்பட்டவங்க ஏற்கனவே ரெண்டு பேரும் யாரு ரசூலுல்லாஹ் கணவன், அடுத்து அபூபக்கர் ஆயிஷா நாயுடைய தந்தை. அப்ப பிரச்சனை கிடையாது. ஆனா இப்ப உமர் ரலியல்லாஹு போய் தங்க போய் அடக்கம் செய்யப்படுறேன்னு சொன்னா அடக்கம் செய்ய பொது மையவாடி கிடையாது, அது வந்து பொது மையவாடி கிடையாது. அப்ப எனவேதான் உமர் ரலியல்லாஹு அனுமதி கேட்டு அனுப்புறாங்க. அனுமதி கேட்டது ஆயிஷா ரலியல்லாஹு அனுமதி கொடுத்துட்டு மரணிச்சது போறோம் அங்க அடக்கம் செய்யப்படுறாங்க. அடக்கம் செய்யப்பட்டது போற ஆயிஷா நாயை அந்த விட்டு விட்டு போயிட்டுறாங்க, அந்த விட்டு விட்டு போயிட்டு வேற வீட்டுல வசிக்கிறாங்க. அப்ப இது இப்படி இவங்க மூணு பேர் அடக்கம் செய்யப்பட்டும் கூட இந்த வீடு எப்படி பள்ளி வாசலுக்கு வெளியே தான் இருக்குது. உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் வந்து இஸ்லாம் கொஞ்சம் பரவுதோ பரவினா பள்ளி விஸ்தீரப்படுத்துறாங்க, பள்ளி வாசலை மஸ்ஜித் நபவி விஸ்தீரப்படுத்துறாங்க. விஸ்தீரப்படுத்தும் போது கிழக்கு பக்கத்தில் நீக்குது இது, எது இந்த ரசூலாவுடைய கபரு அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு கபரு வந்து ஆயிஷா நாயுடைய வீடு அவங்களுடைய வீடு இந்த இடம் வந்து கிழக்கு பக்கம் தான் இது மஸ்ஜித் நபவிக்கு. கிழக்கு பக்கமாக விஸ்தீரப்படுத்தாமல் மேற்கு பக்கமாக விஸ்தீரப்படுத்துறாங்க பள்ளி வாசலை, மேற்கு பக்கமாக விஸ்தீரப்படுத்துறாங்க. ஏன்னா கிழக்கு பக்கமாக விஸ்தீரப்படுத்தினா அந்த அறை வந்து என்ன செய்ய பள்ளிக்குள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு மேற்கு பக்கம் விஸ்தீரப்படுத்துறாங்க. அதுக்கு பிறகு வந்த ஆட்சியாளர்களும் என்ன செய்யறாங்க, விஸ்தீரப்படுத்த வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும் போதெல்லாம் என்ன செய்யறாங்க, மேற்கு பக்கமும் தெற்கு பக்கமும் மன்னிக்கணும் வடக்கு பக்கமும், வடக்கு பக்கமும் தான் என்ன செய்யறாங்க இந்த விஸ்தீரப்படுத்துறாங்க. தெற்கு பக்கம் தான் என்ன செய்யுது கிப்லாவுடைய திசைக்குது, கிப்லாவுடைய திசை தெற்கு பக்கம், இது வடக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் தான் விஸ்தீரப்படுத்துறாங்க. கிழக்கு பக்கம் விஸ்தீரப்படுத்த முடியாது, விஸ்தீரப்படுத்தினால் ரசூலுல்லாஹுடைய அந்த கபர் வந்து பள்ளிக்குள்ள வந்துருமனத்துக்காக விஸ்தீரப்படுத்த அமைக்கிறாங்க. இது எத்தனை வருஷம் வரைக்கும் நீடிக்குது, கிட்டத்தட்ட ஹிஜிரி 76 வரைக்கும் இந்த நிலைமை நீடிக்குது. 76 ஆட்சிக்கு வந்தவர் யாரு, மர்வான் இப்னு ஹக்கம் என்று சொல்லக்கூடியவர், வலீத் இப்னு அப்துல் மலிக், வலீத் இப்னு மன்னிக்கணும் வலீத் இப்னு அப்துல் மலிக் என்றவர். இவருடைய ஆட்சி காலத்தில் வந்து இஸ்லாம் வந்து இவர் ஒரு 10 வருஷம் ஆட்சி செஞ்சார், 76 வரைக்கும் ஆட்சி செஞ்சார். இவருடைய ஆட்சி காலத்தில் வந்து மிக வேகமாக வந்து இஸ்லாம் பரவி நிறைய தேசங்கள் வந்து இஸ்லாத்துக்குள்ள இந்த இஸ்லாமிய தேசத்துக்குள்ளே உள்வாங்கப்படுது, கைப்பற்றப்படுது. கைப்பற்றப்பட்ட நேரத்தில் வந்து இவர் மஸ்ஜித் நபவியை விசாலப்படுத்துறார். விசாலப்படுத்தும் போது இவர் தான் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த ரசூலுல்லாஹி கிழக்கு பக்கமாக இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு வெளியே இருந்த கிழக்கு பக்கமாக இந்த ரசூலுல்லாஹுடைய வீட்டை வந்து பள்ளி வாசலுக்குள்ளே கொண்டு வரும் வகையில் விஸ்தரிக்க முற்படுறாரு. அப்ப அந்த நேரத்தில் வந்து இருந்த உலமாக்கள் மிக கடுமையாக வந்து கண்டிக்கிறாங்க, மிக கடுமையாக கண்டிக்கிறாங்க, இதை செய்யாதீங்க ஏன்னு சொன்னால் இதை செய்தால் இதை ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்வார்கள், இதை என்ன சொல்வார்கள் ரசூலுல்லாஹி கபரே பள்ளிக்குள்ளானு சொல்லி ஆதாரமாக எடுத்துக்கொள்வார்னு சொல்லி மிக கடுமையாக இதை வந்து எச்சரிக்கிறாங்க. இதுல வந்து இமாம் மாலிக் இமாமுல் மதீனான்னு சொல்லி வர்ணிக்கப்படக்கூடிய மதீனாவில் இருந்த இமாம் மாலிக் ரஹ்மல்லா அவர்கள் கூட மிக கடுமையாக விமர்சிக்கிறார்கள். ஆனால் வந்து அவர் அதையெல்லாம் கேட்காமல் அந்த எச்சரிக்கையெல்லாம் கேட்காமல் அவர் என்ன செய்யறாரு, அவர் வந்து பள்ளியை விசாரிக்கிறார் ரெண்டு பக்கத்தாலையும், கிழக்கு பக்கமும் தெற்கு பக்கமாக இந்த கிழக்கு பக்கம் மேற்கு பக்கமாக விஸ்தரிக்கிறார். விஸ்தரிக்கிற நேரம் வந்து பள்ளிவாசலுக்குள்ள கபரஸ்தானம் வருது. அப்ப இதை யாரு செஞ்சது? சஹாபாக்கள் செய்யும், ரசூல்லா செய்யவும் இல்லை. ரசூல்லா தான் உயிரோடைக்கிறாங்கன்னு ரசூல்லா மறைஞ்சது பிறகு வந்து அடக்கம் செய்யப்பட்டது அவுபக்கரலான செய்யவும் இல்லை. அவுபக்கரலான மறைஞ்சது பிறகு உமர் அலியான செய்யவும் இல்லை. உமர் அலியான மறைஞ்சது பிறகு உஸ்மான் அலியான செய்யவும் இல்லை. அலி அலியான செய்யவும் இல்லை. ஏனைய சஹாபாக்கள் யாரும் இந்த பள்ளிவாசலுக்குள்ள கபர் கொண்டு வரும்? ஏன்னா சஹாபாக்கள் எல்லாம் தெரியும் இது வந்து கூடாது, இப்படி ஒன்று செய்யக்கூடாது, பள்ளிவாசல கபர் இருக்கக்கூடாது, கபர் இருக்கக்கூடிய இடத்துல பள்ளிவாசல் இருந்து அங்கே தொழக்கூடாது என்பது அவங்களுக்கு தெரியும். எனவே சஹாபாக்களோ நேர்வழி நடந்த நாலு ஹலீஃபாக்களோ ஏனைய சஹாபாக்களோ யாருமே செய்யாது. இந்த யாரு? இந்த வலீது இப்னு அப்துல் மலிக் என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளர் செய்த பிழை தான் அது. அதை வந்து இன்றைக்கு வரைக்கும் வரலாற்றாசி என்ன செய்வாங்க, அது ஒரு பிழையாகவே சொல்வார்கள். அது ஒரு பிழை, அவருக்கு அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அவரை அவர் அது பாவம் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள். எனவே அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, அவர் செய்த ஒரு தவறை வந்து வைத்து ரசூலுல்லாஹ் பள்ளிகளையும் கபர் வைக்கிறதன்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, முடிவெடுக்க முடியாது, அதை ஆதாரமாக எடுக்க முடியாது. ரசூலுல்லாஹ்வை ஏன் அந்த இடத்துல பொதுமைய வட்ட அடைக்காம ஏன் அந்த இடத்துல அடைக்கிறாங்கன்னு சொன்னா அது நபிமார்களுக்குரிய பிரத்யேகமான சட்டம். இப்ப நம்ம அவுளியாக்கள் யாருக்காலும் அப்படி சொல்ல முடியுமா? நபிமார்களுக்கு மாதிரி அவங்க வந்து பள்ளிக்குள்ள அடக்கணும், பள்ளி வளவுக்குள்ள அடக்கணும், பொதுமைய வாழ்ல கொண்டு அடக்குங்க, என்ன பிரச்சனை இது? பொதுமைய வாழ் நடக்காம அவரை அடக்கி நடத்தலாம் என்ன செய்யறாங்க, பள்ளியே கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவர் அடக்கி நடத்தினா பள்ளியை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. எனவே மஸ்ஜித் நபியை பொறுத்தவரை வந்து அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல ரசூல்லா அடக்கி இடத்தை வச்சு தான் மஸ்ஜித் நபியை கட்டினாங்கன்னு சொல்லி ஒரு நாள் எந்த ஒரு மடையினாலும் யோசிக்க முடியாது. ரசூல்லா கட்டின பள்ளி, ரசூல்லா உயிரோடைக்கும் போது கட்டின பள்ளி. எனவே வந்து மடக்கஸ்தலத்தில் வந்து ரசூல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி கட்டவில்லை, சஹாபாக்கள் பள்ளி கட்டவில்லை, அடக்கஸ்தலத்தை வந்து பள்ளிக்குள்ளே கொண்டு வரவில்லை சஹாபாக்கள். ஆனால் இப்படி ஒரு ஆட்சியாளர் இந்த அப்துல் மலிக், இந்த வலீது பின் அப்துல் மலிக் என்று சொல்லக்கூடிய இந்த ஆட்சியாளருடைய பிழைதானது என்பதை வந்து மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அவரும் வந்து ஒரு நிர்பந்த ஒரு கபுரை மையமாக வைத்து, ஒரு அவுளியாவை மையமாக வைத்து, அவர் அடக்கப்பட்ட இடத்தை மையமாக வைத்து கட்டப்பட்டிருக்கின்றதோ அந்த பள்ளிவாசல தொழ முடியாது. அது வந்து மக்பரா தான், அது அடக்கஸ்தலம், அது அது வந்து பொது மையவாடி என்று நிறைய பேர் அடங்கப்பட்டிருக்கோம். எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. ஒத்தர் அடங்கப்பட்டிருந்தாலும் பலர் அடங்கப்பட்டிருந்தால் அங்கே தொழ முடியாது. சரி, ரசூலாட பள்ளியில் தொழுற வந்து ரசூலாட பள்ளியில் வந்து இப்ப அந்த கபுரஸ்தானத்தை வந்து உள்ள ஆக்கியிருந்தாலும், பள்ளிக்குள்ள ஆக்கியிருந்தாலும் கூட கபுரஸ்தானத்துக்கு சைட்ல நேரா வந்து பின்னாலேயோ சைட்லயோ வந்து பள்ளிக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே பின்பகுதிக்கு வரைக்கும், அதாவது வடக்கு பகுதியாக பின்னுக்காகி அப்படி என்ன செய்யறாங்க, கிழக்கு பக்கத்தை வந்து அப்படி பின்னுக்காகி என்ன செய்யறாங்க, கிழக்கு பக்கத்தால வந்து விசாரிச்சுக்கிறது நான் பார்க்கறேன். இப்ப விசாரிப்பு முறையை நாங்க பார்த்தா, அதாவது வந்து ரசூல்லாவுடைய இப்ப அந்த இடத்தை ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப அந்த அவங்களுடைய வீடு இருந்த இடம் அது, அதுலதான் அடக்கம் செய்யப்பட்டாங்க. இப்ப ஒண்ணுமே செய்ய முடியாத காரணத்தினால வந்து அது அப்படியே இருக்கின்றது. ஆனால் இதை வைத்து என்ன செய்ய முடியாது, இந்த கபர் வணங்கிகள், இந்த அவுளியாக்களை வைத்து இந்த பள்ளிவாசலை கட்டக்கூடியவர் வந்து இதை வைத்து ஆதாரம் எடுக்க முடியாது. இது வந்து ரசூல்லாவோ சஹாபாக்களோ நேர்வழி அந்த ஹலீஃபாக்களோ இணைய சஹாபாக்களோ செய்த செயல் கிடையாது. இதை ஒரு வரலாறு, ஒரு ஆட்சியாளர் செய்த ஒரு பிழை என்பதை வந்து விளை கொள்ள வேண்டும். இந்த பிழை வந்து நம்ம சமுதாயத்தில் நடக்கக்கூடாது என்பதை வந்து நான் இந்த இடத்துல என்ன செய்யறேன், சொல்லிக்கொள்ள கடைபிடிக்கிறேன். இது வந்து அடக்கஸ்தலத்தில், அதாவது அடக்கம் செய்யப்பட்ட ஒரு கபரோ பல கபர்களோ இருக்கக்கூடிய இடத்துல பள்ளி கட்டப்பட்டிருந்தால் அந்த இடத்துல தொழ முடியாது. பள்ளி கட்டப்பட்டிருந்தாலும் சரி, சும்மா பேத்து தொழுதாலும் சரி, அந்த இடத்துல பேத்து அந்த இடத்துல வந்து தொழ முடியாது. தொழுகையை வந்து தடை செய்யப்படும். ரசூலா சொல்லிட்டாங்க, சூரியன் உதிக்கும் போது மறையும் போது உச்சலிக்கும் போது தொழாதீங்க, ஏன்னா அவங்களோட தொழுகைக்கு அது ஒப்பா, அவங்களுடைய வணக்கத்துக்கு அது ஒப்பா, சூரிய வணக்கத்தை ஒப்பாதுன்னு சொல்றாங்க. அப்படி சொன்ன ரசூலா வந்து கபரஸ்தானத்தில் தொழுவதுக்கு அனுமதிப்பாங்களா? கபரஸ்தானத்தில் தொழுதா என்ன, அல்லாவை தொழுவதில் நீ அவர் அந்த அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற தொழுற மாதிரி ஆகும். எனவே வந்து ரசூலா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக இதை வந்து தடை செய்திருக்கிறார்கள் என்பதை நான் அடுத்ததாக கபரை நோக்கி தொழுவது. சில பள்ளிவாசல் எப்படின்னு சொன்னா கபருக்கு மேலே கட்டப்பட்டிருக்காது. கபரு வந்து எப்படிக்கும் பள்ளிவாசலுடைய வளவுக்குள்ளே இருக்கும், பள்ளிவாசலுடைய அந்த ஏரியாக்குள்ளே இருக்கும். அதே நேரம் வந்து கபரு வந்து கிப்லாவுடைய திசையில் இருக்கும். இப்ப கிப்லாவுடைய திசையில மையவாடி, பொது மையவாடியோ அல்லது ஒரு ஒருத்தருடைய அவுளியாவுடைய கபரோ அப்படி இருக்கும் சொன்னால் அந்த கபரை நோக்கியும் என்ன செய்ய முடியாது, ஒரு மனிதன் வந்து தொழுகை நடத்த முடியாது, தொழ முடியாது. கபரை நோக்கி தொழுவதை வந்து இஸ்லாம் வந்து கபரஸ்தானத்தில் தொழுவது, கபருக்கு மேலால கட்டப்பட்ட பள்ளியில தொழுவது எப்படி கூடாதோ அதே போன்று கபரை நோக்கியவர்களாக, கபரை முன்னோக்கியவர்களாக நாங்கள் என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது என்பதும் இஸ்லாத்துல வந்து மிக தெளிவாக தடை செய்யப்பட்டதை நாங்கள் பார்க்கணும். அபு மஸ்ரத் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க வந்து, கால சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் லா துஸல்லு இலல் குபூர், நீங்கள் என்ன செய்யார்கள், கபூரை நோக்கி நீங்கள் தொழாதீர்கள். லா துஸல்லு இலல் குபூரி வலா தஜ்லிசு அலைஹா, நீங்கள் அந்த கபர்கள் மீது உட்காராதீர்கள். கபூர்ல வைத்து உட்கார்றதோ கபூரை நோக்கி தொழுவதோ கூடாது என்பதை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடையாக, லா துஸல்லு நீங்கள் தொழாதீர்கள், கபூரை நோக்கி தொழாதீர்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லீம்ல வந்து 973 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு நாங்கள் பார்க்கிறோம். எனவே வந்து அன்புக்குரிய சகோதரர்களே, கபருக்கு மேலால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் சொல்ல முடியாது. கபரு வெளியே இருந்து, பள்ளிக்கு வெளியே தான் கபரு இருக்குது, ஆனால் கிபிலாவுடைய திசையில கபரு இருக்குதுன்னு சொன்னால் கபரை நோக்கியவர்களாகவும் நாங்கள் என்ன செய்ய முடியாது, தொழ முடியாது என்ற இந்த விஷயத்தை வந்து மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இதுதான் இன்றைக்கு என்ன நிறைய, அதாவது ஊர்லலாம் என்ன நிறைய ஊர்களில் வந்து இந்த ஏகத்துவம் பேசக்கூடிய சகோதரர்கள், ஓரிரை கொள்ளையை பேசக்கூடிய சகோதரர்கள் வந்து இந்த சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல்ல இருந்து பிரிஞ்சு வைத்து பள்ளி கட்டினாங்க. அந்த நேரத்தில் என்ன சொல்லுவாங்க, இவனை ஊரை பிரிக்கிறானோ, இவனை வந்து என்ன ஊர் ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிக்கிறானோ, ஊரை வந்து ஒற்றுமை நம்ம சாதிக்கலாம் அது இதுன்னு சொல்லி இந்த ஊர் ஒற்றுமை இதெல்லாம் பேசக்கூடியவங்க வந்து இவர்களை விமர்சிக்கிறார்களே, இவர்கள் நிறைய இந்த மாதிரி தனிய பள்ளிவாசல் அமைச்சிட்டு போறதுக்கு காரணம் நிறைய பேர் எல்லாருமே இல்ல, பெரும்பான்மையான காரணம் சொன்னால் நிறைய பள்ளிகள்ல வந்து இந்த கபர் இருக்கக்கூடிய பள்ளிகள் தான் இருக்கு. அப்ப கபர் இருக்கக்கூடிய பள்ளியில கபரை முன்னோக்கியவர்களாகவோ அல்லது கபர் அந்த பள்ளிவாசலுடைய வளவுக்குள் இருக்கின்ற சொன்னால் அதுல வந்து பள்ளி தொழ முடியாது, அதுல வந்து தொழுகை நடத்த முடியாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை இருக்கின்றது. எனவேதான் நிறைய அதாவது ஊர்களில் வந்து பொது பள்ளியை விட்டும் பிரிந்து சென்று பள்ளிவாசல்களை அமைத்தார்கள் என்பதை நாம் பார்க்க, அது இல்லாமல் இன்னும் சிற்கான செயல்பாடுகள் விதத்தான செயல்பாடுகள் இவர்களுக்கு தொழ முடியாதுன்னு சொல்லி அப்படி போயிருக்கிறாங்க. ஆனால் இதுல மிக முக்கியமான காரணம் என்ன சொன்னால் இந்த கபர் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் தொழ முடியாது. இது வந்து அவங்களுக்கு மட்டுமில்ல உங்களுக்கு தான், எல்லா முஸ்லீம்களுக்கு பொதுவாகவே என்ன செய்ய முடியாது, தொழ முடியாது அன்புக்குரியவர்களே. எனவே வந்து இது வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய என்ன எச்சரிக்கை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுத்தது. எனவே நம்ம என்ன செய்யக்கூடாது, இதை வந்து செய்யக்கூடாது என்பதை வந்து மிக தெளிவாக விளங்கணும். அடுத்ததாக மூன்றாவதாக தொழக்கூடாத இடங்களில் வந்து ஒட்டகங்கள் தங்குமிடம், ஒட்டகங்கள் தங்குமிடமும் அதே நேரம் அசுத்தங்கள் இருக்கக்கூடிய பொதுவாக இந்த தொழுவங்கள் அதே நேரம் அசுத்தங்கள் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் போடக்கூடிய இடங்கள் பொதுவாக அசுத்தங்கள் வீசக்கூடிய இடங்களுக்கும் இந்த மாதிரியான இடங்களில் வந்து என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. ஏன்னா தொழுகை என்பது ஒரு கண்ணியமான ஒரு இருக்க வேண்டும். இப்படி சுத்தத்தை எல்லாம் வலியுறுத்தக்கூடிய இஸ்லாம் மார்க்கமாக இஸ்லாம் இருக்கின்ற காரணத்தினால, தொழுகையிலும் என்ன செய்யுது இஸ்லாம் வந்து சுத்தத்தை வலியுறுத்த காரணத்தினால இந்த ஒட்டக தொழுவங்கள்லையோ அல்லது அசுத்தங்கள் பொதுவாக எந்த அசுத்தமாக இருந்தாலும் சரி அசுத்தங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து தொழக்கூடாது என்று இஸ்லாம் வந்து எங்களுக்கு தடை செய்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களை, இந்த தொழக்கூடாத இடங்கள் என்ன என்ன என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொண்டு அந்த இடங்களிலிருந்து நாங்கள் கட்டாயமாக எங்களுடைய தொழுகையை வந்து நாங்கள் தவிர்த்து அல்லாவுக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக சொல்லிட்டாங்க, பூமி வந்து எல்லா இடத்தையும் தொழலாம், இதுல மக்பராலையும் இதுல இந்த அடக்கஸ்தலத்திலையும் அதே நேரம் கழிவறையிலையும் தொழ முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே நேரம் வேற ஹதீஸ்ல என்ன செய்யாங்க, ஒட்டகங்க தொழுவங்களை தொழக்கூடாது வேற ஹதீஸ்ல சொல்லிக்கிறாங்க. எனவே அதே நேரம் இந்த நான் ஏற்கனவே சொன்ன இந்த ஹதீஸ் என்ன கபரை நோக்கி தொழாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெங்கெல்லாம் தொழக்கூடாதுன்னு சொன்னார்களோ அது சொற்பமானதுதான். அதை தவிர்த்து வேற எந்த இடங்கள்னா என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். எனவே இந்த மாதிரியான கபரஸ்தானங்கள்லையோ கபரஸ்தானம் இந்த கபர்கள் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய பள்ளிவாசலில் தொழுவதை விட நம்ம வேற ஒரு இடத்துல எங்கேயாவது இடத்துல வந்து தொழுது போறது மிக சிறந்தது என்பதை வந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இது வந்து எங்களுடைய ஈமானோடு விளையாடக்கூடிய ஒரு விஷயம், எங்களுடைய நம்பிக்கை கோட்பாடு விளையாடக்கூடிய விஷயம். ஒரு மனிதன் வந்து அந்த இடத்துல எவ்வளவுதான் இத்தனை வருஷம் தான் தொழுதாலும் கூட அவர் வந்து அல்லாவை தான் தொழுதாலும் கூட அங்கே வந்து அவருடைய ஈமான்ல வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அங்கே அந்த இடத்துல வந்து தொழக்கூடாது இஸ்லாம் சொல்கின்றது. இணை வைப்பை மாத்திரம் இஸ்லாம் தடை செய்யாமல் இணைவெப்புக்கு போகக்கூடிய எல்லா வழிகளையும் இஸ்லாம் தடை செய்கின்றது என்றபடினால வந்து இதெல்லாம் இணைவெப்புக்கு வழிகோலக்கூடிய காரணங்களாக இருக்கின்ற காரணத்தினால இந்த மாதிரியான பள்ளிவாசல்களை தொழுவதை வந்து கட்டாயமாக தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை வந்து நாங்கள் மிக தெளிவாக விளையாடணும். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களை, சில சகோதரர்கள் என்ன செய்வாங்க, பிரயாணங்கள் போவாங்க, பிரயாணங்கள் போனால் வெளியே ஊர்களுக்கு போனால் சில பள்ளிவாசலாம் போய் தொழ முடியாது, மிக தெளிவாக விளங்கும். பெரிய கபருவெல்லாம் வச்சு அதை வணங்கப்படக்கூடிய கபராக அதையெல்லாம் பரிபாலித்துக் கொண்டிருப்போம். அந்த மாதிரி பள்ளிகள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும், கட்டாயமாக தவிர்த்து கொள்ளணும். அங்கே போயிட்டு நம்மளுக்கு சந்தேகம் இருந்தால் கூட கேட்கணும், நம்ம இந்த பள்ளிவாசல் கபரு இருக்குதா இந்த யார்ட்டையும் கேட்கணும். ஏன்னா சில நேரம் வந்து அந்த அந்த கபரை நிர்வகிக்கூடியவங்களை இருந்தால் கூட டக்குன்னு சொல்லிடுவாங்க, ஏன்டா நமக்கு ஒரு பெரிய ஒரு கஸ்டமர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லிடுவாங்க. சொன்னாங்கன்னு சொன்னால் மா சலாமா, நம்ம அப்படி என்ன செஞ்சிடணும், வெளியே பேசிடணும். ஏன்னா அந்த பள்ளியில் தொழக்கூடாது. எனவே இது இந்த கபர்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து தொழக்கூடாது என்பது வந்து மிக தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளியில் கபர் வைக்கிறான் சொல்லி இதை வந்து ஆதாரத்தை எடுக்க முடியாது. அது வந்து நபிமார்களுக்குரிய ஒரு விசேடமான சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் வந்து மரணித்தலத்தில் அடக்கம் செய்யப்படணும் என்றாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வீட்டில் தான் அடக்கம் செய்யப்பட்டாங்க, ஆயிஷா நகரி வீட்டில் அடக்கம் செய்யப்பட்டாங்க, பள்ளிக்குள் அடக்கம் செய்யப்படலை. அது வந்து பிற்பட்ட காலத்தில் ஒரு ஆட்சியாளருடைய பிழையால் அது வந்து பள்ளி வாசல்களை கொண்டு வரப்பட்டது என்ற விஷயத்தை நான் ஞாபகப்படுத்தேன். எனவே எல்லாம் அல்லாஹு தஆலா சத்தியத்தை சத்தியமாக விளங்கி அதன்படி செயற்படக்கூடிய நன்மக்களாக நியமங்களை மாக்கியருள்வானாக. هذا ما عندي وللمند الله واستغفروه انه هو الغفور الرحيم.